தடை செய்யப்பட்ட ஆயுத குழுக்களுடன் வெளிநாடுகளில் இணைந்து போராடியதாக சந்தேகிக்கப்படுபவர்களின் குடியுரிமை பறிக்கப்படும் என்ற ஆஸ்திரேலிய கொள்கையை அரசு நியாயப்படுத்தியுள்ளது. இரட்டை குடியுரிமை கொண்டவர்களை பாதிக்கும் இந்த சட்டத்தில் பல ஓட்டைகள் இருப்பதாகவும், குடியுரிமை பறிக்கப்பட்டவர் நாடற்றவராகிவிட்டால் அதனால் அரசிற்கு சட்ட சிக்கல் ஏற்படலாம் என்ற பாதுகாப்பு நிபுணர்கள் கருத்து வெளியிட்டதைத் தொடர்ந்து அமைச்சர் கிறிஸ்டோபர் பைன் இந்த சட்டம் எதிர்பார்த்த பலனை தந்துள்ளது என்றார்.
There are a range of laws that the government uses to protect Australia's citizens. We've been doing it for the last 3.5 years, and this government has been the toughest on terror of any in modern history, one of the toughest in the world. But that particular piece of legislation requires the terrorist, the alleged terrorist, to have 2 citizenships. And obviously you have to prove they have another one to be able to take their Australian citizenship away. And any other approach to that would mean that the person was stateless.
இதற்கிடையில் தேசிய பாதுகாப்பை வலியுறுத்தும் வழிகளில் சட்ட மாற்றங்களை கொண்டுவர அரசு ஆலோசித்து வருவதாக குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். 4 படகுகளில் வந்த புகலிட கோரிக்கையாளர்கள் டாவினில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் மறுத்துள்ளார். சிறுவர்கள் உட்பட 4 படகுகளில் வந்த புகலிட கோரிக்கையாளர்கள் டாவினில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் தமக்கு வந்திருப்பதாக டாவின் அசைலம் சீக்க சப்போர்ட் அண்ட் அட்வொகசி நெட்வொர்க் அவர்களது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்ததை அடுத்து இச்செய்தி நாடெங்கும் பரவியுள்ளது. எனினும் இதனை மறுத்துள்ள குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன், டாவின் பிராந்தியத்தில் சட்டவிரோத மீன்பிடி தொடர்பிலான நடவடிக்கை ஒன்றில் போர்டர் ஃபோர்ஸ் அதிகாரிகள் ஈடுபட்டதாகவும், அது புகலிட கோரிக்கையாளர் சம்பந்தப்பட்டது அல்லவென்றும் கூறியுள்ளார். மேலும் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை வெளியிடக்கூடாது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம் என்று குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் வலியுறுத்தி கூறினார்.
I'm advised that we don't have any arrivals of people smuggling boats in Darwin. I am advised that there is some activity up there as you would expect and as occurs on a regular basis with Australian Border Force in relation to some illegal fishing operations. People are held in Darwin and they're held there until they can be deported or their matters are finalized.
ஆஸ்திரேலிய வீட்டு விலைகள் மற்றும் வீட்டு கடன் முன்னர் எப்பொழுதும் இல்லாத அளவு அதிகரித்துள்ளதாக தி ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட் OECD எனப்படும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வீட்டு விலைகள் சடுதியாக குறைந்தால் பரந்த பொருளாதார தாக்கங்களை அது உண்டாக்கும் என்றும் OECD எச்சரித்துள்ளது. அதற்கு உத்தேசமாக முதலீட்டு கடன் வழங்குவதற்கு உச்சவரம்பை அரசு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று OECD அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் வீட்டுச் சந்தையில் தேவை மற்றும் அளிப்பு இரண்டுக்கும் இடையில் சமநிலையை உண்டாக்கினால் போதும் என்கிறார் கருவூல காப்பாளர் ஸ்காட் மாரிசன்.
What we have in Australia is an imbalance between supply and demand when it comes to housing, and you've got to address the supply issues. I mean, the same is true in other overpriced housing markets around the world, whether it's in the United Kingdom or in Canada or other places. Supply you must address.
McDonald's, Hungry Jack's, KFC போன்ற ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து பணியாளர்களை வரவழைப்பதற்கு ஏதுவாக இருந்த ஃபாஸ்ட் ட்ராக் எனப்படும் துரித கதியில் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் நடைமுறையை அரசு ரத்து செய்துள்ளது. இதன் மூலம் ஃபாஸ்ட்ஃபுட் துறையில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைய உள்ளது. கடந்த 2012 ஜூலியா கிலர்ட் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் 100,000+ வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆஸ்திரேலியா முழுவதும் உள்ள ஃபாஸ்ட்ஃபுட் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடிந்தது. இந்த நிலையில் குடிவரவு அமைச்சர் பீட்டர் டட்டன் இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார். இதனையடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து தொழிலாளர்களை வரவழைப்பதனால் ஏனையவர்கள் பின்பற்றும் நடைமுறையிலேயே 457 விசா விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். ஆஸ்திரேலியாவில் வாழ்பவர்கள் குறிப்பாக இளைஞர்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்காக இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவுத்துறை அமைச்சர் பீட்டர் டட்டன் தெரிவித்தார்.
It's people who would be involved in the running of the business, so it might be managers, so they might be performing other tasks within the organisations, not just restricted to one company or one brand, and there are many other companies who would be involved as well. And as I say, there is an appropriate level of engagement of overseas workers, but not at the expense, particularly in high youth unemployment areas, of Australian workers.
வார இறுதியில் வேலை செய்வோருக்கு வழங்கும் அதிக ஊதியமான வீக்கெண்ட் பெனால்டி ரேட்ஸ் குறித்து ஃபேர்வொர்க் கமிஷன் தெரிவித்திருக்கும் அனைத்து ஆலோசனைகளையும் அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறதா இல்லையா என்ற நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லவில்லை என்று லேபர் கட்சி குறை கூறுகிறது. மற்றைய ஊதிய குறைப்பிற்கு பிரதமர் ஆதரவு வழங்கியிருந்தாலும் சில்லறை வியாபாரம், விருந்தோம்பல், துரித உணவு மற்றும் மருந்தியல் துறைகளில் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்று எந்தவித கருத்தும் வெளியிடவில்லை என்று லேபர் எம்பி அனா அலி ஏபிசியிடம் குறைப்பட்டார்.
Apple opportunity in Parliament last week to stand up and defend penalty rates, and they couldn't, and they didn't, and they wouldn't. Instead, all they did was they continued to attack Labor on wanting to take on the Fair Work Commission. If they think that penalty rates are such a great idea, if they're all supporting penalty rates as they are, stand up and defend them, put forward an argument, don't treat the Australian voters as stupid, explain to the Australian voters why they think it's such a great idea, but they can't do that.
குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் அடானி நிறுவனம் அமைக்கவிருந்த மிக பிரம்மாண்டமான காமைக்கல் நிலக்கரி சுரங்கத்திற்கான ஒப்புதல் கோரிக்கையை எதிர்த்து ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அறக்கட்டளை ஆஸ்திரேலியன் கன்சர்வேஷன் பவுண்டேஷன் தொடுத்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சுற்றுச்சூழல் குழு, ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழல் அமைச்சர் மற்றும் அடானி நிறுவனம் ஆகியவற்றின் வாதங்களை செவிசாய்த்த பிரிஸ்பர்ன் நீதிமன்றம் தமது முடிவை பின்னர் அறிவிப்பதாக கூறியிருக்கிறது. விளையாட்டு செய்தியில், ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை பெங்களூரில் ஆரம்பமாகிறது. முதலாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றியை பெற்றதைத் தொடர்ந்து இந்திய அணி சிறப்பாக ஆட தம்மால் முடிந்த திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்துவார்கள் என தான் எதிர்பார்ப்பதாக ஆஸ்திரேலிய அணியின் துணைத் தலைவர் டேவ் வார்னர் தெரிவித்தார்.
We saw all the tricks in Pune, you know, their bowling changes, you know, their fielding placements, the way that they play as a number one team. So for us to beat them at home soil was awesome and fantastic, but we know they're going to come back harder.
அதிகரித்திருக்கும் சவாலை தனது அணி எதிர்கொள்ள காத்திருக்கிறது என்று இந்திய அணியின் துடுப்பாட்ட வீரர் முரளி விஜய் கூறினார்.
It's going to be a good challenge for us as a team, and it's going to test our characters, and that's what we are playing cricket for, and hopefully we can play the way we have to play and we have played before.
இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.